ஓம் சாந்தி. முரளி டேட் 12/10/2023 காலை முரளி பாப் தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, ஸ்ரீமத் படி நடந்தீர்கள் என்றால் உங்களுடைய பொக்கிஷங்கள் அனைத்தும் நிறைந்துவிடும். உங்களுடைய அதிர்ஷ்டம் உயர்ந்ததாக ஆகிவிடும். கேள்வி: இந்த கலியுகத்தில் எந்த விஷயம் நஷ்டமாகிவிட்டது? நஷ்டமாகிவிட்டதால் இதனுடைய நிலை என்னவானது? பதில்: கலியுகத்தில் தூய்மை சுகம் சாந்தி நஷ்டமாகிவிட்டது. ஆகையினால் பாரதம் சுகதாமத்திலிருந்து துக்கதாமமாக, வைரத்திலிருந்து சோழையாக ஆகிவிட்டது. இந்த விளையாட்டு அனைத்தும் பாரதத்தை வைத்துதான். விளையாட்டின் முதல் இடை கடைசியின் ஞானத்தை இப்பொழுது பாபா உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அதிர்ஷ்டமுள்ள சௌபாகியசாலி குழந்தைகள்தான் இந்த ஞானத்தை நல்ல விதத்தில் புரிந்து கொள்ள முடியும். பாடல்: கள்ளம் கபடமற்ற தன்மையினால் தனிப்பட்டவராக இருக்கின்றார். ஓம் சாந்தி. பகவானுடைய மகா வாக்கியம். எந்த பகவான்? போலாநாத் சிவ பகவானுடைய மகா வாக்கியம். பாபாவும் புரிய வைக்கின்றார், டீச்சருடைய வேலையும் புரிய வைப்பது, சத்குருவின் வேலையும் புரிய வைப்பது. ஷிவ் பாபாவை தான் சத்தியமான பாபா போலாநாத் என்று சொல்லப்படுகின்றது. சங்கரரை போலாநாத் என்று சொல்ல முடியாது. கண்ணை திறந்தார், உலகத்தை அழித்து விட்டார் என்று அவரை பற்றி சொல்லப்படுகிறது. போலா பண்டாரி என்று சிவனை சொல்கிறார்கள், அதாவது பொக்கிஷத்தை நிரப்பக்கூடியவர். எந்த பொக்கிஷம்? பொருள் செல்வம் சுகம் அமைதியினுடைய பொக்கிஷமாகும். தூய்மை சுகம் அமைதியின் பண்டாராவை நிரப்புவதற்குதான் பாபா வந்திருக்கின்றார். கலியுகத்தில் தூய்மை சுகம் சாந்தி நஷ்டமாகிவிட்டது. ஏனென்றால் ராவணன் சாபம் கொடுத்து விட்டான். அனைவரும் சோகவனத்தில் அடித்துக் கொண்டும் அழுது கொண்டும் இருக்கிறார்கள். போலாநாத் சிவன் அமர்ந்து சிருஷ்டியின் முதல் இடை கடைசியின் ரகசியத்தை புரிய வைக்கின்றார், அதாவது குழந்தைகளாகிய உங்களை திரிகாலதர்ஷியாக மாற்றுகின்றார். நாடகத்தை வேறு யாரும் தெரிந்திருக்கவில்லை. மாயை முற்றிலும் எதுவும் புரியாதவர்களாக மாற்றிவிட்டது. வெற்றி தோல்வி சுகம் துக்கத்தின் நாடகம் பாரதத்தினுடையதே ஆகும். பாரதம் வைரத்தை போல் தன்னிறை உற்றதாக இருந்தது. இப்போது சோழியை போல் எதுவும் மற்றதாக ஆகிவிட்டது. பாரதம் சுகதாமமாக இருந்தது, இப்போது துக்கதாமமாக இருக்கிறது. பாரதம் சொர்க்கமாக இருந்தது, இப்போது நரகம். நரகத்திலிருந்து சொர்க்கமாக எப்படி மாறுகிறது? இதனுடைய முதல் இடை கடைசியின் ஞானத்தை ஞான கடலை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. இந்த நிச்சயம் புத்தியில் இருக்க வேண்டும். யாருடைய அதிர்ஷ்டம் திறக்க வேண்டுமோ, யார் பாக்யசாலியாக ஆகக்கூடியவர்களோ அவர்களுக்கு நிச்சயம் ஏற்படுகிறது. அனைவருமே துர்பாகியசாலிகளே. துர்பாகியசாலிகள் என்றால் அதிர்ஷ்டம் கெட்டுப்போய் இருத்தல், கீழானவர்களாக இருக்கிறார்கள். பாபா வந்து உயர்ந்தவர்களாக மாற்றுகின்றார். ஆனால் அந்த தந்தையை கூட யாராவது சிலர்தான் கஷ்டப்பட்டு புரிந்து கொள்கிறார்கள். ஏனென்றால் அவருக்கு உடல் இல்லை. பரமாத்மா பேசுகின்றார். தூய்மையான ஆத்மாக்கள் சத்தியுகத்தில் இருக்கின்றார்கள். கலியுகத்தில் அனைவரும் தூய்மையற்றவர்களாக இருக்கிறார்கள். அநேக மன ஆசைகளை எடுத்துக்கொண்டு ஜெகதம்பாவிடம் வருகிறார்கள். எதையும் தெரிந்திருக்கவில்லை. இருந்தாலும் யார் யார் எந்தெந்த பாவனையில் பூஜை செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்ப கால கன நேரத்திற்கு பலனை நான் கொடுக்கிறேன் என்று பாபா கூறுகின்றார். ஜடமூர்த்தி ஒருபோதும் அவர்களுக்கு பலனை கொடுக்க முடியாது. பலனை கொடுக்கக்கூடியவர், அல்ப கால சுகத்தை கொடுக்கக்கூடியவன் நானே ஆவேன். மேலும் எல்லையற்ற சுகத்தை வழங்கும் வல்லலும் நானே ஆவேன். நான் துக்கத்தை வழங்குபவன் இல்லை. நான் துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுப்பவனாக இருக்கின்றேன். நீங்கள் சுகதாமத்தில் சொர்க்கத்தின் ஆஸ்தியை அடைவதற்காக வந்துள்ளீர்கள். இதில் நிறைய பத்தியம் கட்டுப்பாடுகள் இருக்கிறது. முதலில் சுகம் இருக்கிறது, பிறகு மத்தியில் பக்தி மார்க்கம் ஆரம்பமாகிறது எனும் போது துக்கம் ஆரம்பமாகிறது என்று பாபா புரிய வைக்கின்றார். பிறகு தேவி தேவதைகள் இறங்கும் மார்க்கத்தில் விகார மார்க்கத்தில் விழுந்து விடுகிறார்கள். அங்கிருந்துதான் பக்தி மார்க்கம் ஆரம்பமாகிறது. எனவே முதலில் சுகம், மத்தியில் துக்கம் ஆரம்பமாகிறது, கடைசியில் மகா துக்கம் இருக்கிறது. அனைவருக்கும் அமைதி சுகத்தை வழங்கும் வல்லலாக நான் இருக்கிறேன் என்று பாபா கூறுகின்றார். உங்களை சுகதாமத்திற்கு செல்வதற்காக தயார் செய்து கொண்டிருக்கின்றேன். மற்றவர்கள் அனைவரும் கணக்கு வழக்குகளை முடித்துக் கொண்டு சாந்தி தாமத்திற்கு சென்று விடுவார்கள். நிறைய தண்டனைகள் அனுபவிப்பார்கள். நீதிபதிகளை கொண்ட குழு அமர்கிறது. காசியில் கூட பலியானார்கள் என்று பாபா புரிய வைக்கின்றார். காசி கல்வெட்டு என்று சொல்கிறார்கள் அல்லவாம், காசியில் சிவனுடைய கோவில் இருக்கிறது. அங்கே பக்தி மார்க்கத்தில் ஷிவ் பாபாவின் நினைவில் இருக்கிறார்கள். இப்போது தங்களிடத்தில் வருவேன் என்று சொல்கிறார்கள். மிகவும் அழகு கொண்டு சிவனுக்கு பலியாகிறார்கள் என்றால் ஷன நேர பலன் அல்ப காலத்திற்கு கிடைக்கிறது. இங்கு நீங்கள் பலியாகிறீர்கள் என்றால் 21 பிறவிகளுக்கு ஆஸ்தியை அடைவதற்காக வாழ்ந்து கொண்டே ஷிவ் பாபாவினுடையவர்களாக ஆகின்றீர்கள். இது தற்கொலையின் விஷயம் கிடையாது. வாழ்ந்து கொண்டு பாபா நான் தங்களுடையவன் என்று இருப்பது. அவர்கள் சிவனுக்கு பலியாகிறார்கள், அதாவது இறந்து விடுகிறார்கள். நான் ஷிவ் பாபாவினுடையவனாக ஆகிவிடுவேன் என்று எண்ணுகின்றனர். ஆனால் அப்படி இல்லை. இங்கே வாழ்ந்து கொண்டே பாபாவினுடையவர்களாக ஆகிறார்கள். மடியில் வந்திருக்கிறார்கள் என்றால் பிறகு பாபாவின் வழிபடியும் நடக்க வேண்டும். அப்போதுதான் உயர்ந்த தேவதைகளாக ஆக முடியும். நீங்கள் இப்போது தேவதைகளாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள். கல்பம் கல்பமாக நீங்கள் இந்த முயற்சியை செய்து வந்துள்ளீர்கள். இது ஒன்றும் புதிய விஷயம் அல்ல. உலகம் பழையதாகிறது, பிறகு கண்டிப்பாக புதியதாக வேண்டும். பாரதம் புதிய சுகதாமமாக இருந்தது, இப்போது பழைய துக்கதாமமாக இருக்கிறது. உலகம் ஒன்றுதான் என்று புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு மனிதர்கள் கல் புத்தியுடையவர்களாக இருக்கிறார்கள். உலகம் புதியதாகவும் பழையதாகவும் மட்டுமே ஆகிறது. மாயை புத்திக்கு பூட்டு போட்டு முற்றிலும் கீழான புத்தியுடையவர்களாக மாற்றிவிட்டது. ஆகையினால் தேவதைகளின் தொழிலை தெரிந்து கொள்ளாமலேயே தேவதைகளுக்கு பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை குருட்டு நம்பிக்கை என்று சொல்லப்படுகிறது. தேவிகளின் பூஜையில் கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்கிறார்கள். அவர்களுக்கு பூஜை செய்து படைத்து பிறகு சமுத்திரத்தில் மூழ்கடித்து விடுகிறார்கள் என்றால் பொம்மை பூஜை ஆகிவிடுகிறது அல்லவா? இதில் என்ன பலன்? எவ்வளவு கோலாகலமாக கொண்டாடுகிறார்கள், செலவும் செய்கிறார்கள். ஒரு வாரத்திற்கு பிறகு சுடுகாட்டில் புதைத்து விடுவது போல் கடலில் கரைத்து விடுகிறார்கள். பகவானுடைய மகா வாக்கியம், இது அசுர சம்பிரதாய ராஜ்யம். நான் உங்களை தெய்வீக சம்பிரதாயத்தவர்களாக மாற்றுகின்றேன். சிலருக்கு நம்பிக்கை வருவது மிகவும் கடினமாக இருக்கிறது. ஏனென்றால் சாக்காரத்தில் பார்ப்பதில்லை. ஆஹாகான் என்பவர் சாக்காரத்தில் இருந்தார் எனும் போது அவரை பின்பற்றுபவர்கள் எவ்வளவு பேர் இருந்தார்கள்? அவரை தங்கம் வைரத்தினால் எடை போட்டார்கள். அந்த அளவிற்கு எந்த மகாராஜாவிற்கும் மகிமை ஏற்படுவதில்லை, எதுவும் செய்வதில்லை. எனவே இதனை கண்மூடித்தனம் என்று சொல்லப்படுகிறது என்று பாபா புரிய வைக்கின்றார். ஏனென்றால் நிலையான சுகம் இல்லை அல்லவா? நிறைய பேர் தூய்மையற்றவர்களாகவும் ஆகிறார்கள். பெரிய பெரிய மனிதர்கள் மூலம் கூட பாவம் நடக்கிறது. நான் ஏழை பங்காளன் என்று பாபா கூறுகின்றார். ஏழைகள் அந்த அளவிற்கு பாவம் செய்வதில்லை. இந்த சமயத்தில் அனைவரும் பாவாத்மாக்களாக இருக்கிறார்கள். இப்போது உங்களுக்கு எல்லையற்ற தந்தை கிடைத்திருக்கின்றார். இருந்தாலும் அடிக்கடி அவரை மறந்து விடுகிறீர்கள். அட, நீங்கள் ஆத்மாக்கள் அல்லவா? ஆத்மாவை கூட ஒருபோதும் யாரும் பார்த்ததில்லை. நட்சத்திரம் போல இரு புருவங்களுக்கு மத்தியில் இருக்கிறது என்று புரிந்து கொள்கிறார்கள். ஆத்மா போய் விடுகிறது என்றால் ஷரீரம் அழிந்து விடுகிறது. ஆத்மா நட்சத்திரம் போல் இருக்கிறது என்றால் கண்டிப்பாக ஆத்மாவாகிய என்னுடைய தந்தையும் என்னை போல்தான் இருப்பார் அல்லவா? ஆனால் அவர் சுகத்தின் கடலாக, அமைதியின் கடலாக இருக்கின்றார். நிராகாரமானவர் எப்படி ஆஸ்தி கொடுப்பார்? இரு புருவங்களுக்கு மத்தியில் வந்து அமருவார். ஆத்மா இப்போது ஞானத்தை தாரணை செய்து துர்க்கத்தியிலிருந்து சத்கதிக்கு செல்கின்றது. இப்பொழுது யார் தாரணை செய்வார்களோ அவர்களை அடைவார்கள். யாரையும் தங்களுக்கு சமமாக ஆஸ்தியை அடைவதற்கு தகுதியானவர்களாக மாற்றவில்லை என்றால் ஒரு பைசாவிற்கு பிரயோஜனம் இல்லாத பதவியை தான் அடைந்து விடுவார்கள். உயர்ந்தவர்கள் மற்றும் கீழானவர்கள் என்று யாரை சொல்லப்படுகிறது என்பதை பாபா அமர்ந்து புரிய வைக்கின்றார். பாரதத்தில்தான் உயர்ந்த தேவதைகள் வாழ்ந்துவிட்டு சென்றுள்ளார்கள். சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யும் இறை தந்தை என்று பாடவும் செய்கிறார்கள். ஆனால் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யும் இறை தந்தை எப்போது வந்து உலகத்தை சொர்க்கமாக மாற்றினார் என்பதை தெரிந்திருக்கவில்லை. நீங்கள் தெரிந்துள்ளீர்கள், முழுமையாக முயற்சி மட்டுமே செய்வதில்லை, அதுவும் நாடகத்தின்படி நடக்க வேண்டியுள்ளது. யாருக்கு எவ்வளவு அதிர்ஷ்டம் இருக்கிறதோ அதை பொறுத்தது. இந்த நடத்தையின்படி ஒருவேளை சரீரத்தை விட்டுவிட்டால் நீங்கள் எந்த பதவியை அடைவீர்கள் என்று பாபாவை கேட்டால் பாபா சொல்ல முடியும். ஆனால் கேட்பதற்கு கூட யாரும் தைரியம் வைப்பதில்லை. யார் நல்ல முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் நாம் எவ்வளவு பேருக்கு ஊன்றுகோலாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இவர் நல்ல பதவி அடைவார், இந்த குழந்தை சேவை எதுவும் செய்வதில்லை, எனவே அங்கேயும் சென்று தாச தாசியாகவே ஆவார்கள் என்று பாபாவும் புரிந்து கொள்கின்றார். துடைப்பத்தால் கூட்டுபவர்கள், கிருஷ்ணரை வளர்ப்பவர்கள், மகாராணியை அலங்கரிப்பவர்கள் போன்ற தாச தாசிகளும் இருக்கின்றார்கள் அல்லவா? அவர்கள் தூய்மையான ராஜாக்கள், இவர்கள் தூய்மையற்ற ராஜாக்கள். எனவே தூய்மையற்ற ராஜாக்கள் தூய்மையான ராஜாக்களின் கோவில்களை உருவாக்கி அவர்களுடைய பூஜை செய்கிறார்கள். ஆனால் அவர்களை பற்றி எதையும் தெரிந்து கொள்வதில்லை. பிர்லா கோவில் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது, எவ்வளவு லக்ஷ்மி நாராயணருடைய கோவில்களை உருவாக்குகிறார்கள், ஆனால் லக்ஷ்மி நாராயணன் யார் என்பதை தெரிந்திருக்கவில்லை. பிறகு அவர்களுக்கு எவ்வளவு பலன் கிடைக்கும்? அல்ப கால சுகம் கிடைக்கும். ஜெகதம்பாவிடம் செல்கிறார்கள். இந்த ஜெகதம்பா தான் லக்ஷ்மியாக ஆகின்றார் என்பதை தெரிந்திருக்கிறார்களா என்ன? இந்த சமயத்தில் நீங்கள் ஜெகதம்பாவிடமிருந்து உலகத்தின் அனைத்து ஆசைகளையும் பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறீர்கள், உலக ராஜ்யத்தை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். ஜெகதம்பா உங்களுக்கு படிப்பித்துக் கொண்டிருக்கின்றார். அவர்தான் பிறகு லக்ஷ்மியாக ஆகின்றார். பிறகு அவரிடமிருந்து வருடா வருடம் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது! லக்ஷ்மியிடமிருந்து ஒவ்வொரு ஆண்டும் பணத்தை பிச்சை கேட்கிறார்கள். எங்களுக்கு குழந்தை வேண்டும் என்றோ அல்லது நோயை குணப்படுத்துங்கள் என்றோ லக்ஷ்மியிடம் கேட்க மாட்டார்கள். லக்ஷ்மியிடம் செல்வத்தை மட்டுமே கேட்கிறார்கள். பெயரே லக்ஷ்மி பூஜை என்றுதான் இருக்கிறது. ஜெகதம்பாவிடம் நிறைய கேட்கிறார்கள். அவர் அனைத்து மன ஆசைகளையும் பூர்த்தி செய்பவராக இருக்கின்றார். இப்போது உங்களுக்கு ஜெகதம்பாவிடமிருந்து சொர்க்கத்தின் ராஜ்யம் கிடைக்கிறது. லக்ஷ்மியிடம் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது செல்வத்தின் பலன் கிடைக்கிறது. ஆகையினால்தான் ஒவ்வொரு ஆண்டும் பூஜை செய்கிறார்கள். செல்வத்தை கொடுப்பவர் என்று புரிந்து கொள்கிறார்கள். செல்வத்தின் மூலம் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். செல்வத்தை அடைவதற்கு கூட பாவம் செய்கிறார்கள். இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு அழிவற்ற ஞான ரத்தினங்கள் கிடைக்கிறது. அதன் மூலம் நீங்கள் மிகுந்த செல்வந்தர்களாக ஆகிவிடுவீர்கள். ஜெகதம்பாவின் மூலம் சொர்க்கத்தின் ராஜ்யம் கிடைக்கிறது. அங்கே பாவம் நடப்பதில்லை. எவ்வளவு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாக இருக்கிறது! சிலர் நல்ல விதத்தில் புரிந்து கொள்கிறார்கள், சிலர் எதையும் புரிந்து கொள்வதில்லை. ஏனென்றால் அதிர்ஷ்டத்தில் இல்லை. ஸ்ரீமத் படி நடக்கவில்லை என்றால் உயர்ந்தவர்களாக ஆக முடியுமா என்ன? பிறகு பதவியும் குறைந்து விடுகிறது. முழு ராஜ்யமும் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இறை தந்தை சொர்க்க ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். பிறகு பாரதம் சொர்க்கமாக ஆகிவிடும். இதனை நன்மை செய்யும் யுகம் என்று சொல்லப்படுகிறது. இது அதிகத்திலும் அதிகம் 100 ஆண்டுகளின் யுகமாகும். மற்ற அனைத்து யுகங்களும் ஒவ்வொன்றும் 1250 ஆண்டுகளை கொண்டது. அஜ்மீரில் வைகுண்டத்தின் மாதிரி இருக்கிறது, சொர்க்கம் எப்படி இருக்கும் என்று காட்டுகிறார்கள். கண்டிப்பாக சொர்க்கம் இங்கேதான் இருக்கும் அல்லவா? கொஞ்சம் ஞானம் கேட்டால் கூட சொர்க்கத்திற்கு வருவார்கள், ஆனால் படிக்கவில்லை என்றால் காட்டுவாசிகளைப் போலதான். பிரஜைகளும் வரிசை கிரமமாக இருக்கிறார்கள், ஆனால் அங்கே ஏழை செல்வந்தர்கள் போன்ற அனைவருக்கும் சுகம் இருக்கிறது. இங்கேயோ துக்கமோ துக்கம்தான். பாரதம் சத்தியுகத்தில் சுகதாமமாக இருந்தது, கலியுகத்தில் துக்கதாமமாக இருக்கிறது. இந்த உலகத்தின் வரலாறு புவியியல் திரும்பவும் நடக்க வேண்டும். இறைவன் ஒருவர்தான், உலகமும் ஒன்றுதான். புதிய உலகத்தில் முதலில் பாரதம் ஆகும். இப்போது பாரதம் பழையதாக இருக்கிறது, இது பிறகு புதியதாக ஆக வேண்டும். இந்த உலகத்தின் வரலாறு புவியியல் திரும்ப திரும்ப நடந்து கொண்டிருக்கிறது. வேறு யாரும் இந்த விஷயங்களை தெரிந்திருக்கவில்லை. அனைவரும் ஒருவரை போல் இருப்பதில்லை. பதவி அங்கேயும் இருக்கும், அங்கே சிப்பாய்கள் இருப்பதில்லை, ஏனென்றால் அங்கே பயம் இருப்பதில்லை. இங்கே பயம் இருக்கிறது, ஆகையினால்தான் சிப்பாய் போன்றவர்களை வைக்கிறார்கள். பாரதத்தை துண்டு துண்டாக்கி விட்டார்கள். சத்தியுகத்தில் பிரிவினை இருப்பதில்லை. லக்ஷ்மி நாராயணருடைய ஒரு ராஜ்யம்தான் நடக்கிறது, பாவம் எதுவும் நடப்பதில்லை. இப்போது பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, என்னுடைய வழிபடி நடந்து என்னிடமிருந்து சதா சுகத்திற்கான ஆஸ்தியை அடையுங்கள். சத்கத்திக்கான வழியை ஒரு பாபா தான் காட்டுகின்றார். இது சிவசக்தி சேனையாகும். இந்த சேனைதான் பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுகின்றது. இவர்கள் உடல் மனம் பொருள் அனைத்தையும் இந்த சேவையில் ஈடுபடுத்துகிறார்கள். அந்த பாபுஜி அதாவது காந்தி அவர்கள் கிறிஸ்துவர்களை விரட்டினார், வெளிநாட்டினரை விரட்டினார். இதுவும் நாடகத்தில் இருந்தது, ஆனால் அதன் மூலம் எந்த சுகமும் ஏற்படவில்லை, இன்னும் துக்கமாகத்தான் இருக்கிறது. உணவு இல்லை, இது கிடைக்கும், இது நடக்கும் என்று கட்டுக்கதைகளை விட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். தந்தையிடமிருந்து மட்டும்தான் கிடைக்கும், மற்றபடி இவை அனைத்தும் அழிந்துவிடும். பிறப்பை கட்டுப்படுத்துங்கள் என்று சொல்கிறார்கள், அதற்காக மண்டையை உடைத்துக் கொள்கிறார்கள். எதுவும் நடக்காது. இப்போது கொஞ்சம் சண்டை ஆரம்பமாகிவிட்டால் பஞ்சம் ஏற்பட்டுவிடும். ஒருவர் மற்றவர் மீது சண்டையிட்டுக் கொள்வார்கள். நல்லது, இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது, வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே பாபாவிற்கு பலியாக வேண்டும். அதாவது பாபாவினுடையவர்களாக ஆகி பாபாவின் ஸ்ரீமத் படி மட்டுமே நடக்க வேண்டும், தங்களுக்கு சமமாக மாற்றும் சேவை செய்ய வேண்டும். இரண்டாவது, அழிவற்ற ஞான ரத்தினங்களை தானம் செய்து ஜெகதம்பாவிற்கு சமமாக அனைவருடைய மன ஆசைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக ஆக வேண்டும். வரதானம் சேவையில் சதா சக யோகி ஆகி சகஜ யோகி எனும் வரதானத்தை பெறக்கூடிய விசேஷ தன்மையால் நிறைந்தவர் ஆகுங்கள். விளக்கம், பிராமண வாழ்க்கையானது விசேஷ தன்மையால் நிறைந்ததாகும். பிராமணர் ஆவது என்றால் சகஜ யோகி பவ என்ற வரதானத்தை பிராப்தியாக அடைவது, இதுவே பிறவியின் முதல் வரதானமாகும். இந்த வரதானத்தை சதா புத்தியில் வைப்பதுதான் வரதானத்தை வாழ்க்கையில் கொண்டு வருவது என்று அர்த்தமாகும். வரதானத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான சகஜ விதி அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் சேவையில் இதை பயன்படுத்துவதாகும். சேவையில் சகயோகி ஆவதே சகஜ யோகி ஆவதாகும். எனவே இந்த வரதானத்தை நினைவில் வைத்து விசேஷ தன்மைகளால் நிறைந்தவராக ஆகுங்கள். ஸ்லோகன், தனது நெற்றியின் மணி மூலமாக தனது சொரூபம் மற்றும் உயர்ந்த லட்சியத்தை சாட்சாத்காரம் செய்விப்பதே லைட் ஹவுஸ் ஆவதாகும். நல்லது, ஓம் சாந்தி.